சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 103 அத்தியாயம். டைபீரியஸின் வியப்பும் பிரமிப்பும்.
இந்த புகார் இவனுக்கு புதிதல்ல.
இருக்கலாம், வந்து பல நாட்கள் ஆகின்றனவே, அதற்குள் யாரையாவது சிநேகம் பிடித்திருக்கலாம்.
இருக்கலாம் ராணி, ஆனால் இன்னொரு சந்தேகம் ராணி
என்று டைபீரியஸ் கூறினார். அவன் குரலில் சந்தேகம் வலுத்துக் கொடுப்பதைக் கண்ட ராணி கண்களை உயர்த்தி அவனை தைரியமாக நோக்கி, என்ன சந்தேகம் டைபீரியஸ் என்று வினவினாள்.
உங்கள் அறையில் மரக்கள தலைவன் அதிகமாக குடித்திருந்தான் அல்லவா
என்று கேட்டான் டைபீரியஸ்.
ஆம் என்றாள் ராணி. நிச்சயமாக குடித்திருந்தான் என்பது உங்களுக்கு தெரியுமா?
எனக்கு மட்டுமென்ன, அறை காவலருக்கு கூடத்தான் தெரியும்.
காவலரை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, உங்களுக்கு தெரியுமா?
தெரியும், நான் தான் மதுவை ஊற்றி கொடுத்தேன்.
எந்த மது?
நம் நாட்டு மதுவில் அதிக போதை உண்டாக்கக்கூடியது.
எவ்வளவு கொடுத்தீர்கள்?
மதுமருந்தை பழகியவன் இரண்டாவது கிண்ணத்தில் மயங்கி விழுவான். இவனுக்கு 4 கிண்ணங்கள் கொடுத்தேன். இதை சொன்ன ராணி பேச்சை நிறுத்தினாள். டைபீரியஸ் சற்று நேரம் சிந்தித்தான். பிறகு சரல் என்று ராணியை நோக்கி திரும்பி,
ராணி, 4 கிண்ணங்கள் குடித்தும் ஒருவன் மயங்கி தரையில் சாயாதது பெரும் விந்தை. அதை விட பெரும் விந்தை அவன் ஆற்றில் விழுந்தும் சாகாதது. இந்த விந்தைக்கு காரணம் என்னவென்று நினைக்கின்றீர்கள்
என்று வினவினான். எனக்கு புரியவில்லை என்றாள் ராணி.
புரியவில்லையா?
சந்தேகத்துடன் எழுந்தது டைபீரியஸின் கேள்வி.
இல்லை,
திட்டமாக வந்தது ராணியின் பதில்.
இதில் புரியாதது ஏதுமில்லை ராணி. அவன் மதுவை அருந்தவில்லை, அருந்துவது போல் பாசாங்கு செய்திருக்கிறான். ஆனால் மதுவை கொடுத்திருக்கும் தங்களுக்கு அது எப்படி தெரியாமல் போயிற்று
என்று கேட்ட டைபீரியஸ் தன் விழிகளை சந்தேகத்துடன் ராணியின் முகத்தில் உலாவ விட்டார். ராணியின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் பிரதிபலிக்கவில்லை. டைபீரியஸ், உன் ஆராய்ச்சி அத்தனை சரியல்ல என்று தோன்றுகிறது எனக்கு. ஏனென்றால் கிண்ணத்தின் பின் கிண்ணமாக மதுவை அவன் உறிஞ்சுவதை நானே பார்த்தேன் என்றாள் ராணி.
ராணி, என்னை பூரணமாக நீங்கள் நம்புகிறீர்களா?
கண்டிப்பாய் நம்புகின்றேன்.
இந்த நாட்டில் யவன அரசை நிறுவுவதை தவிர வேறு எண்ணம் எனக்கு இல்லை.
அது உன் ராஜபக்தியை விளக்குகிறது.
ஊழியருக்கு ராஜபக்தி இருந்தால் மட்டும் போதாது ராணி. ராஜாக்களுக்கும் ஊழியர்களிடம் நம்பிக்கை வேண்டும். ஊழியர்களின் பக்தியோ அரசர்களின் நம்பிக்கையோ பாதிக்கப்படும் போது பெரும் அரசுகளை நிறுவ முடியாது. அந்த ஒற்றுமையின்றி ஏத்திரிகளை வீழ்த்துப்படுவதும் இல்லை
என்று கூறிய டைபீரியஸ் தனது வீரர்களை பார்த்து ராணியை அவள் அறைக்கு அழைத்து செல்லுமாறு பணித்தார். வீரர்கள் பின்தொடர தனது அறையை நோக்கிச் சென்ற ராணி டைபீரியஸின் சொற்களை நினைத்து பார்த்து பெருமூச்சுமிட்டாள். யவன அரசை நிலை நிறுத்தப்படும் பணிக்கு இடையூறாக தான் இருப்பதையும் தான் எதிரி பக்கம் சாய்ந்து விட்டதையும் வலியுறுத்தவே அந்த வார்த்தைகளை டைபீரியஸ் சொன்னான் என்பது திட்டவட்டமாக தெரிந்தது யவன ராணிக்கு. ஆனால் பேதை அவள் என்ன செய்வாள்? அரசர்கள் கடமையை மீறிய உணர்ச்சிகளுக்கு அவள் ஆட்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக போகிறதை உணர்ந்த ராணி, தான் செய்வது சரிதானா? இளம் சொழியின் காதலுக்காக சொந்த நாட்டு நலனையும் சோதிடர் வார்த்தையையும் காற்றில் பறக்க விடுவது நியாயம்தானா என்று யோசித்தாள். சரியல்ல என்று ஒரு சமயம் தோன்றியது, சரிதான் என்று இன்னொரு முறை தோன்றியது. தமிழகத்து வீரன் ஒருவன் உதவியால் தான் தமிழகத்தில் முடிசூட முடியும் என்று யவன குருமார்கள் சொன்ன வாக்கை மட்டும் இரும்பு பிடியாக பிடித்து கொண்டு தன் நடத்தைக்கு நியாயம் கற்பித்துக் கொண்டாள் ராணி. இந்த நினைப்புகளுடன் அறையை அடைந்து மஞ்சத்தில் சாய்ந்து கொண்ட ராணியின் புத்தியில் ஏதேதோ கேள்விகள் எழுந்து சுழன்றன. சடலத்தை பார்த்த உடனேயே அது அவருடையதல்ல என்று தெரிந்து கொண்டேன். ஆகையால் தான் திடப்பட்டேன். அறைக்கு போகும் அறையில் மனம் வறண்டு கிடந்தது. அங்கு சென்று உடலை பார்த்ததும் நம்பிக்கை சுரந்து விட்டது. அவர் குடித்தது போல நடித்ததற்கும் கூவியதற்கும் காரணம் எனக்கு புரிந்தது. புரிவானேன், கதவை மூடிய பின்பு அவரே சொன்னாரே, காவலரை ஏமாற்றுவேன் என்று. ஆனால் டைபீரியஸை ஏன் மாளிகைக்கு அழைத்தார்? எதற்காக அபாயமான காவிரி நீரில் விழுந்தார்? விழுந்தவர் எப்படி தப்பினார் என்று ஏதேதோ சொல்லிக் கொண்டாள் ராணி. பல சந்தேகங்கள் அவள் இதயத்தில் சுழன்றன. அவள் இதயத்தில் என்ன, டைபீரியஸின் இதயத்திலும் ஏராளமான சந்தேகங்கள் சுழன்றன. யார் அந்த மரக்கள தொலைவன்? குடித்து நாடகமாடி இருக்கலாம், ஆனால் காவிரி நீரில் குதித்தது நாடகமல்ல. அந்த சுழல்களில் தப்பியவன் சாதாரண மனிதன் அல்ல. எந்த யவனனும் இந்த வேலையை செய்ய முடியாது. இத்தகைய அலுவலை செய்து பிழைத்த அசகாய சூரன் ஒன்று பரதவனாக இருக்க வேண்டும், அல்லது அவர்களைப் போல நீந்தி பழக்கம் உள்ள தமிழனாக இருக்க வேண்டும். தமிழனாகவோ பரதவனாகவோ இருந்தால் யவன நாட்டுக்கு எப்படி போனார்? போனால் இளவரசர் நட்பை எப்படி பெற்றார்? அலிமா எப்படி அவனுக்கு நேசமானாள் என்று யோசித்துக் கொண்டே போன டைபீரியஸின் முகம் திடீரென்று புது சிந்தனையால் பளிச்சிட்டது. ஆமாம், அலிமா இருக்கிறாளே, அவளை சித்திரவதை செய்தாவது உண்மையை வரவழைக்கின்றேன்.
எப்படியும் என் கட்டளையின்றி மரக்கலங்கள் நகர முடியாது. நகர்ந்தால் எரிபந்தங்களை மாளிகை மீது உள்ள பெரும் தூண்களில் இருந்து எந்திரங்களை கொண்டு வீசிறி மரக்கலங்களை அழித்துவிட உத்தரவிட்டிருக்கின்றேன். காலையில் அலிமாவை வரவழைக்கின்றேன் என்று சங்கற்பம் செய்து கொண்டே டைபீரியஸ் சடலத்தை எடுத்து கடலில் எரிய உத்தரவிட்டு தன் அறைக்கு சென்று உணவருந்தி நிம்மதியோடு உறங்கினார். பொழுதும் விடிந்தது. டைபீரியஸிற்கு நிம்மதி அளிப்பதற்காக அல்ல, கொஞ்ச நஞ்சம் இருந்த நிம்மதியையும் குலைப்பதற்காக மிகுந்த வேகத்துடன் உள்ளே ஓடி வந்து பதுபதைத்து நின்ற வீரன் ஒருவன் சில வினாடிகள் பேச முடியாமல் திணறினான்.
என்ன விஷயம்
என்று இறைந்தான் டைபீரியஸ். மரக்கலங்களை காணும் என்று உதறலோடு பதிலிருத்தான் வீரன்.
என்ன
என்று கேட்ட வண்ணம் பஞ்சனையிலிருந்து துள்ளி எழுந்தான் டைபீரியஸ். ஆம், மறைந்து விட்டன.
ஏன் சுழல் பந்தங்களை வீசி அவற்றை அழிக்கவில்லை?
அவை நகர்ந்ததே தூண்களை காத்து நின்றவர்களுக்கு தெரியவில்லை.
எப்படி தெரியாமல் போகும்?
அவர்களே வந்திருக்கின்றார்கள்.
யார்?
இந்திரவிழா மாளிகை மீதுள்ள தூண்களின் காவலர்.
கூப்பிட அவர்களை.
காவலர் நடுங்கிய வண்ணம் உள்ளே வந்தனர். அவர்களை கண்டதும் உக்கிரகரமான கோபம் வந்தது டைபீரியஸிற்கு. அவர்கள் சொன்ன தகவல் அவன் கோபத்தை அகற்றியது. ஆனால் எதை கண்டும் பிரமிக்காதவனும் மிகுந்த அறிவாளியுமான டைபீரியஸ் அவர்கள் சொன்ன செய்தியை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்து பல வினாடிகள் நின்று விட்டான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.